நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 15 தேதி வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும் பின்னர் தொடரும் செய்தி அரங்கில் இலங்கையில் மத சகிப்புத்தன்மையற்ற சம்பவங்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் நிலை குறித்து போப் அவர்களின் இலங்கை பிரதிநிதி வெளியிட்டுள்ள கருத்துக்கள்.
Even in our beloved Sri Lanka, unfortunately, we still see some instances of intolerance based on ethnicity or creed. Discrimination and religious intolerance are like...
இலங்கையின் யுத்த காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் காணாமல் போனவர்கள் குறித்து விசாரிக்க ஆணைக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ள நிலையில் மக்களின் கருத்துக்கள்.
இனந்தெரியாதவரால் கடத்தப்பட்டேன்னு சொன்னா இனந்தெரியாம வேற்றுக்கிரகத்துல இருந்து வரலத்தானே ஆக்கள், எப்படியோ எங்கட நாட்டுக்குள்ள எங்கட மனுஷன் தானே கொண்டு போயிருப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆக்களா இருக்கும் அல்லது கவர்மெண்டோட சார்ந்தாக்களா இருக்குமா?
எகிப்தில் நேற்று போராட்டக்காரர்களுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல்களில் 500 அதிகமானவர்கள் பலியாகியுள்ள தகவல்கள், நவீன தொலைபேசிகள் மூலம் கண் பரிசோதனை செய்ய முடியுமா என்பது குறித்த ஒரு பார்வை ஆகியவை கேட்கலாம். இது தமிழோசை.
பிபிசி தமிழோசையின் செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் சதாத் மற்றும் பூபாலரத்னம் சீவகன்.
எகிப்தில் அரசாங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது பாதுகாப்பு படைகள் மேற்கொண்ட அடக்குமுறையின் விஸ்தீரணம் தற்போது தெளிவடைந்து வருகிறது. இறந்தவர்களின் இறுதி சடங்குகள் இன்று நடந்து வருகின்றன. ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள் என இடைக்கால அரசு தற்போது ஒப்புக்கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியோ 2000 அதிகமானவர்கள் கொல்லப்பட்டதாக கூறுகிறது. இந்த கட்சியினரின் ஆர்ப்பாட்ட முகாம்கள் நேற்று புதனன்று வலுக்கரம் கொண்டு நசுக்கப்பட்டிருந்தன.
எகிப்திய வன் செயல்களை அமெரிக்க அதிபர் ஒபாமா வன்மையாக கண்டித்திருக்கின்றார். அதேவேளை எகிப்திய தூதர்களை அழைத்து அவர்களது நாட்டில் நடக்கின்ற வன் செயல்களை முடிவுக்கு கொண்டு வருமாறு பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகள் வலியுறுத்தியிருக்கின்றன. அங்கு அமைதி, பேச்சுவார்த்தை மற்றும் நல்லிணக்கம் வேண்டும் என்று போப்பாண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார். எகிப்தில் ராணுவ நிர்வாகத்தால் கொண்டுவரப்பட்டிருக்கின்ற அவசர நிலை விரைவாக நீக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஒலந்தே அவர்கள் கோடிட்டு காட்டியிருக்கின்றார். எகிப்திய அரசாங்கத்துடன் இணைந்து செய்கின்ற 2 திட்டங்களை டென்மார்க் இடைநிறுத்தியிருப்பதுடன் ஐரோப்பிய ஒன்றியமும் இப்படியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அது கூறியிருக்கின்றது. ஐநா பாதுகாப்பு சபையும் ஆப்பிரிக்க ஒன்றியமும் இது குறித்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று துருக்கி அதிபர் ரஜப் தைப் எர்டோகன் அவர்கள் துருக்கிய பிரதமர் கூறியிருக்கின்றார்.
ஜப்பானிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுமார் 100 டோக்கியோவில் இருக்கின்ற சர்ச்சைக்குரிய நினைவிடம் ஒன்றுக்கு சென்று வந்திருப்பது சம்பந்தமாக முறைப்பாடு செய்வதற்கென பெய்ஜிங்கில் இருக்கின்ற ஜப்பானிய தூதரை சீனா அரசாங்கம் அழைத்திருக்கிறது. சீனா ஜப்பான் இடையிலான யுத்தத்தில் உயிரிழந்தவர்களோடு போர்க்குற்றவாளிகளாக குற்றங்காணப்பட்டவர்கள் சிலரையும் கௌரவிக்கும் ஒரு நினைவிடம் இது. யசுகுனி என்ற இந்த நினைவிடத்துக்கு சென்றவர்களில் கேபினட் அமைச்சர்கள் இருவரும் அடங்குவர். ஆனால் பிரதமர் ஷின்சோ அபே இங்கு செல்வதை தவிர்த்துவிட்டிருந்தார்.
உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்வதை தடுப்பதற்காக ரஷ்யா தம் மீது ஒரு வணிக யுத்தத்தையே ஆரம்பித்திருப்பதாக உக்ரைனின் அரசியல்வாதிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். உக்ரைனின் முக்கிய வணிக கூட்டாளியான ரஷ்யாவுக்கான ஏற்றுமதியை முற்றாக முடங்க செய்திருப்பதாக ஒரு வணிக நிறுவனத்தால் வர்ணிக்கப்படுகின்ற ரஷ்யாவின் புதிய சுங்க கட்டுப்பாட்டு காரணமாக 100 பொருட்கொள்கலங்களும் ட்ரக் வண்டிகளும் எல்லையில் தடைப்பட்டு கிடக்கின்றன. பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உக்ரைனின் ஒத்துழைப்புக்கான திட்டத்தை ரஷ்யா வன்மையாக விமர்சித்திருக்கின்றது. இந்த விவகாரம் ஒரு மிரட்டல் என்ற அளவுக்கு சென்றுவிட்டதாக உக்ரைனின் எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூறுகின்றார்கள்.
மங்கோலியாவில் இருக்கின்ற பெரிய சுரங்கம் ஒன்றில் 1700 வரையிலான ஊழியர்களுக்கு வேலை போகும் என ரியோ டின்டோ என்ற சுரங்க நிறுவனம் அறிவித்திருக்கிறது. தங்கமும் செப்பும் கிடைக்கும் இந்த சுரங்கத்தை விரிவுபடுத்தும் தமது திட்டத்துக்கு அதிகாரிகள் ஒப்புதல் வழங்காத நிலையில் திட்டம் தாமதப்படுத்தப்படுவதாக அந்நிறுவனம் ஏற்கனவே அறிவித்திருந்தது. ஒயு டோல்கோய் என்ற இந்த சுரங்கம் உலகின் மிகப்பெரிய சுரங்கங்களில் ஒன்றாகும். மங்கோலியாவின் மொத்த உற்பத்தியில் 1/3 இந்த சுரங்கத்திலிருந்துதான் வருகிறது.
இலங்கையில் வசதி குறைந்த நிலையில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு விளையாட்டு வசதிகளை செய்து கொடுப்பதற்காக இந்த வருடம் நவம்பர் மாதத்தில் இலங்கையில் 8 நடைப்பயணம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக இங்கிலாந்தின் முன்னாள் கிரிக்கெட் வீரரான சர் இயான் போத்தம் அவர்கள் அறிவித்திருக்கின்றார். இந்த நடைப்பயணத்தில் பல பிரபலமான கிரிக்கெட் வீரர்களும் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பெரும்பாலும் புற்றுநோய் ஆய்வுகளுக்காக நிதி சேகரிப்பதற்காக 1985 முதல் போதம் அவர்கள் மேற்கொள்கின்ற நீண்ட தூர நடைப்பயணங்களில் இது புதியதாகும்.
இலங்கை உட்பட உலகின் பல பகுதிகளில் கிறிஸ்தவ மக்கள் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றார்கள் என்றும், நாட்டில் மத சகிப்புத்தன்மை குறைந்து வருகிறது எனவும் போப் பிரான்சிஸ் அவர்களின் இலங்கை பிரதிநிதி இன்று தெரிவித்துள்ளார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் நமது வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
இலங்கையின் வடமேற்க மன்னார் மாவட்டத்தில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க மடுமாதா ஆலயத்தில் திருப்பலி பூஜையை ஒப்புக் கொடுத்த பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி ஜோசப் ஸ்பிட்டேரி அவர்கள், மத சகிப்புத்தன்மையற்ற சம்பவங்கள் இடம்பெற்று வருகின்ற இலங்கையில் அங்குள்ள கிறிஸ்தவர்களின் நிலைமை குறித்து முதற் தடவையாக பொது நிகழ்வு ஒன்றில் கரிசனை
வெளியிட்டிருக்கின்றார். That are supposed to be very democratic.
இன்றும் பல்வேறு நாடுகளிலே கிறிஸ்தவர்கள் தாம் கொண்ட நம்பிக்கைக்காக துன்பப்படுத்தப்படுகின்றார்கள். அவர்கள் சம உரிமை கொண்டவர்களாக அல்லாமல் இரண்டாந்தர பிரசைகளாக தள்ளி வைக்கப்படுகின்றார்கள்.
பாப்பரசரின் பிரதிநிதி ஜோசப் ஸ்பிட்டேரி அவர்கள் மன்னார் ஆயர் ராயப் ஜோசப் அவர்களின் தலைமையில் அனுராதபுரம் ஆயர் நோபட் அந்த்ராணி அவர்களுடன் கூட்டாக திருப்பலி பூஜையில் பங்கு கொண்டிருந்தார்.
Even in our beloved Sri Lanka, unfortunately, we still see some instances of intolerance based on ethnicity or creed.
நம்முடைய நாட்டிலேயும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்கள் பல துன்பங்களுக்கும் வெறுப்புகளுக்கும் உள்ளாகின்றது மட்டுமல்ல, சமயங்களுக்கு எதிராக பலர் கங்கணம் கட்டி தீமைகள் செய்து வருகின்றது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம்.
சமூகத்தில் நிலவுகின்ற பல்வேறு சமூக விரோத செயல்களும் மனிதரை திசை திருப்ப காரணமாகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். மடுமாதாவின் அருளோடு இத்தகைய நிலைமைகளில் இருந்து விடுபடுவதற்கு அனைவரும் முயற்சிக்க வேண்டும் என்று பாப்பரசரின் இலங்கைக்கான பிரதிநிதி ஜோசப் ஸ்பிட்டேரி அவர்கள் அங்கு வலியுறுத்தினார்.
வவுனியாவிலிருந்து நமது செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் யுத்த காலத்தில் வடக்கிலும் கிழக்கிலும் காணாமல் போனவர்களை பற்றி விசாரிக்கும் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ நேற்று நியமித்துள்ளார். இந்த ஆணைக்குழுவுக்கு தேவைப்பட்டால் புலனாய்வு செய்வதற்கும் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. 6 மாதங்களுக்குள் அவர்கள் தமது அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஆட்கள் கடத்தப்பட்ட அல்லது காணாமல் போகச் செய்த சம்பவங்கள் கண்டறியப்பட்டால் அதற்கு பொறுப்பானவர்களை அடையாளம் காண்பது அவசியம் என்றும், அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அவ்வகையில் காணாமல் போன சிலது குடும்பத்தினரின் கருத்துக்களுடன் மட்டக்களப்பிலிருந்து நமது செய்தியாளர் உதயகுமார்.
இலங்கையில் போர் நடைபெற்ற காலத்தில் வடக்கு கிழக்கில் காணாமல் போனவர்கள் தொடர்பாக கண்டறிய ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ள ஆணைக்குழு குறித்து கிழக்கு மாகாணத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள் சிலர் நம்பிக்கை கொண்டிருந்தாலும் பலர் நம்பிக்கை இழந்த நிலையில் காணப்படுகின்றார்கள். தனது கணவன் காணாமல் போனதாக கூறும் மட்டக்களப்பு ஐயங்கனியைச் சேர்ந்த புஷ்பலதா தவராசா
இருக்காங்களா? என்ன முடிவுன்ற ஒரு பதிலும் எங்களுக்கு கிடைக்கல. ஆனா இனிமேல் நம்பிக்கை வச்சு என்னன்னா ஒரு முடிவு சொல்லுவாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா என்ற சவாலுண்டா அறியணும். நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம்.
இவரது கிராமத்தைச் சேர்ந்த ஜெயதீபா பத்மஸ்ரீயும் கணவன் காணாமல் போயுள்ளதாக கூறுகின்றார். ஆனால் அவரது கருத்து ஆணைக்குழு மீது நம்பிக்கை இல்லாத தன்மையை வெளிப்படுத்துவதாக இருந்தது.
நம்பிக்கை இல்லை. எங்களோட வாழ்க்கைய எழுதி கொடுக்கிற காகிதங்களை ஆவணப்படுத்துறதா இந்த ஆணைக்குழுக்கள் இருக்க கூடாது. உண்மையா என்ன நடந்திருக்கும் என்ற ஒரு இந்த உண்மை எங்களுக்கு தெரிவிக்கிறதா இருக்க வேணும். அப்ப ஏற்கனவேயும் ஒரு பிரயோசனமும் இல்லைன்னு தான் நாங்க யோசிக்கிறோம். அது போல இந்த ஆணைக்குழுவும் என்ன செய்யும் என்றது எங்களுக்கு நம்பிக்கையினமா தான் இருக்கு. இனந்தெரியாதவரால் கடத்தப்பட்டேன்னு சொன்னா இனந்தெரியாம வேற்று கிரகத்துல இருந்து வரலத்தானே ஆக்கள். எப்படியோ எங்கட நாட்டுக்குள்ள எங்கட மனுஷன் தானே கொண்டு போயிருப்பான். கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஆக்களா இருக்கும் அல்லது கவர்மெண்டோட சார்ந்தாக்களா இருக்கும். ஆனா ரெண்டு பேர் விசாரிச்சு கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு தானே இருக்கு. ஒரு நாட்டு அரசாங்கம் ஒரு விஷயத்தை தெரியாதுன்னு சொல்லி கொண்டு பொறுப்புணர்ச்சி இல்லாம இருக்கலாதானே. அப்ப எங்களுக்கு எப்படியோ காணா போனாக்கள் அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றது எங்களுக்கு கண்டுபிடிச்சு சொல்ல வேணும். அதுதான் நாங்க எதிர்பார்க்கறது. அரசாங்கம் நேரடியா செயல்படுத்த முடியாத ஒன்றுக்காக ஆணைக்குழுக்களை நியமிக்கலாம். ஆனா அந்த ஆணைக்குழு பிரயோசனமற்றதா போகக்கூடாது.
போர்க்காலத்தில் கிழக்கு மாகாணத்தில் பரவலாக பேசப்பட்ட ஆட்கள் காணாமல் போன சம்பவங்களில் ஒன்று 1990 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாவட்டம் மட்டக்களப்பு, சத்திரக்கொண்டான் மற்றும் அண்மித்த கிராமங்களில் 150 மேற்பட்டோர் ஒரே நாளில் காணாமல் போன சம்பவம். அன்று காணாமல் போன இவர்களுக்கு என்ன நடந்தது என்பது இதுவரை வெளிவராத மர்மமாகவே இன்றும் உள்ளது.
காணாமல் போனவர்களை கண்டுபிடிப்பதற்காக இப்படியான ஆணைக்குழுவின் மூலம்தான் நிறுவித்தான் கண்டுபிடிக்கணும் என்ற அவசியம் இல்லை. புலனாய்வு துறையினர், போலீஸ் துறை மூலமாக இதனை கண்டுபிடிச்சிருக்கலாம். எங்கட கிராமத்துக்கு இந்த ஆணைக்குழு மூலமாக நடந்த முடிந்த 25 வருடத்துக்கு முதல் நடந்து முடிந்த காணாமல் போனவர்கள் தொடர்பான விடயங்களை கண்டுபிடிப்பதற்கு இந்த ஆணைக்குழு ஒரு இந்த காலத்துக்கு ஒரு பொருத்தப்பாடு அற்றதாகவே நான் நினைக்கிறேன். நடந்தது நடந்து விட்டது. ஆகவே இனி நாங்கள் இதை பற்றி எடுத்து திரும்பவும் அதை புதுப்பித்து பார்ப்பதில் எந்த வித அர்த்தமும் இல்லை.
இவர்களை போன்ற கருத்துக்களை கொண்டிருக்கும் மனித உரிமைகள் சட்டத்தரணி பேரும்பம் பிரேம்நாத் வடக்கு கிழக்கில் மட்டுமல்ல தெற்கிலும் பலர் காணாமல் போயுள்ளார்கள் என்பதை சுட்டிக்காட்டி தனது கருத்தை இப்படி அவர் முன்வைக்கின்றார்.
பல ஆணைக்குழுக்களை இந்த இலங்கை வரலாற்றில் நாம் கண்டிருக்கின்றோம். இந்த ஆணைக்குழுக்களின் சார்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் அனைத்தும், அவர்கள் ரெக்கமெண்டேஷன், அவர்கள் கொடுத்திருக்கின்ற சிபார்சுகள், இதுவரையில் அவைகள் நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கின்றது. நல்லிணக்க ஆணைக்குழு அந்த சிபார்சுகளுக்கு இதுவரையிலே எந்த விதமான நடைமுறைப்படுத்தலும் அதற்கான சட்ட நடவடிக்கைகளும் கொடுக்கப்படவில்லை என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் குறித்த இந்த ஆணைக்குழுவினால் எடுக்கப்படுகின்ற சிபார்சுகளுக்கு சட்ட நடவடிக்கை எவ்வாறு எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது அடுத்த பிரச்சனையாக இருக்கின்றது. அதாவது கொடுக்கப்படுகின்ற சாட்சியங்களை வைத்து அதன் மூலமாக கொடுக்கப்படுகின்ற விடயங்களை எடுத்து பார்க்கின்ற போது அதனுடைய சட்ட வலிதான் தன்மை எந்த அளவு தூரத்துக்கு முன்னெடுப்பதற்கு ஒத்திசைவாக இருக்கும் என்பதிலேயும் கேள்விக்குறியாக காணப்படுகின்றது
என்றும் குறிப்பிட்டார் மனித உரிமைகள் சட்டத்தரணி பேரின்பம் பிரேம்நாத்.
இலங்கையின் மட்டக்களப்பு செய்தியாளர் உதயகுமார். காணாமல் போனவர்கள் குறித்து விசாரிக்க மேலும் ஒரு ஆணைக்குழு இலங்கையில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குழு எந்த அளவுக்கு திறன்பட செயல்படும், முடிவுகளை எட்டும் என்பது தொடர்பான கேள்விகளும் எழுந்துள்ளன. அவ்வகையில் இப்பொழுது அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆணைக்குழு மக்களிடையே எப்படியான வரவேற்பை பெறும் என்று யுத்த காலத்தில் கிழக்கே செயல்பட்ட மக்கள் கண்காணிப்பு குழுவின் செயலாளராகவும் பின்னர் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராகவும் இருந்த டாக்டர் யு வி தங்கராஜா அவர்களை கேட்டார் சிவகன்.
காணாமல் போனவர்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது நேரடியாக இது அரச நடவடிக்கை மூலம் காணாமல் போனவர்கள் என்ற எண்ணம் தான் எங்களுக்கு எழுகிறது. ஆனால் இதை ஒரு பரந்தப்பட்ட வகையாக பார்க்கும் பொழுது தமிழ் மக்கள் காணாமல் போனதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக அரசு தவிர்ந்த தமிழ் மக்களிடையே தமிழ் மக்கள் உள்ளே ஏற்பட்ட முரண்பாடு காரணமாகவும் ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் போயிருக்கிறார்கள். இதன் பின்னணியில் பார்க்கும் பொழுது உண்மையாக காணாமல் போனவர்கள் பற்றி அரசு நியமிக்கும் ஆணைக்குழு 100% அரசு தன்னைத்தானே குற்றம் சாட்டக்கூடிய அளவுக்கு செயல்படுமா என்ற கேள்வி எழுகிறது. அடுத்ததாக கடந்த காலத்தில் பார்த்தால் கூட இந்த ஆணைக்குழுக்களை நியமிப்பது அந்த சூழ்நிலையை பொறுத்து இந்த அறிவிப்புகள் வருவது வழக்கம். உதாரணமாக இப்பொழுது பார்க்கும் பொழுது வடமாகாண தேர்தல், ஐநாவின் மனித உரிமை ஆணையர் திருமதி நவநீதம் பிள்ளை அவர்களுடைய வருகை, முக்கியமாக எங்களுடைய பொதுநலவாய மாநாடு இங்கு நடக்க விரும்பும் அந்த சூழல், இவைகளை கருத்தில் கொண்டு அரசாங்கம் ராஜதந்திர ரீதியாக இந்த அறிவித்தலை தந்திருக்கிறது. இதை பற்றி தெளிவான விளக்கங்கள் இன்னும் வரவில்லை. அந்த பின்னணியில் தான் இதை நோக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன்.
இலங்கையை பொறுத்தவரை அங்கு இருக்கின்ற இன்னொரு பிரச்சனை, அங்கு சாட்சியமளிக்க வருபவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு வழங்குவதற்கான ஒரு முறைமை அங்கு அமலில் இல்லை. இப்படியான சூழ்நிலையில் இப்படியான ஒரு ஆணைக்குழு ஒருவேளை தனது ஆய்வுகளை ஆரம்பித்தால் போதுமான அளவுக்கு பொதுமக்களிடமிருந்து முறைப்பாடுகள் சாட்சிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அங்கு இருக்கின்றதா?
சாட்சிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கும் என்று நான் கருதவில்லை. ஏனென்றால் இந்த விடயங்கள் சம்பந்தமாக சாட்சியம் அளிப்பதற்கு வருபவர்கள் குற்றம் சுமத்த வேண்டும் என்ற எண்ணத்தை விட காணாமல் போன தங்கள் பிள்ளைகள், கணவன்மார், உறவினர்களை பற்றி அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு இது ஒரு பொருட்டான விஷயம் என்று நான் நினைக்கவில்லை. கடந்த காலத்தை பார்த்தால் கூட அங்கு வந்தவர்கள் மிகவும் காத்திரமான அந்த சாட்சிகள் அனைத்துமே எந்த பயத்திலும் அவர்கள் தங்களுடைய சாட்சியங்களை சொல்லாமல் இருக்கவில்லை. அந்த வகையில் இது பாரிய பிரச்சனையாக இருக்கும் என்று நான் கருதவில்லை.
இப்படியாக இலங்கையில் பொதுமக்கள் காணாமல் போனதுக்கு அரசு மாத்திரமல்ல காரணம், ஏனைய தரப்பைச் சேர்ந்த பலரும் காரணம் என்று கூறினீர்கள். இப்பொழுது அந்த ஏனைய தரப்பைச் சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது, அந்த ஏனைய அமைப்புகள் என்பவற்றை பார்க்கின்ற பொழுது, அவர்கள் தற்பொழுது பல எதிர்கட்சிகள் சரி, அரசாங்கம் சரி, அனைத்து தரப்பிலும் வந்துண்டைக்கா உறுப்பினர்களாகவும் தலைவர்களாகவும் கூட இருக்கின்றார்கள். ஆகவே இப்படியான ஒரு ஆணைக்குழு இந்த விடயத்தில் எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்?
இது ஒரு முக்கியமான விடயம். என்னவென்றால், நான் குறிப்பாக ஒரு விடயத்தை குறிப்பிடலாம். கிழக்கு மாகாண மட்டக்களப்பைச் சேர்ந்த ஒரு தற்பொழுது ஓய்வு பெற்ற ஒரு உயர் அதிகாரியுடைய ஒரு மகன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இருந்து படிக்கும் பொழுது ஒரு சூழலிலே அவருக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. இன்று கூட அவருக்கு இருக்க கேள்வி என்னுடைய மகனுக்கு என்ன நடந்தது என்பதுதான். இதுதான் இதில் முக்கியமான விடயம். இந்த விடயத்தில் பார்க்கும் பொழுது ஆணைக்குழு என்பது ரெண்டு வகையான தாக்கங்களை ஏற்படுத்தும். அதாவது இந்த ஆணைக்குழு உண்மையாக செயற்படும் பொழுது காணாமல் போனவர்கள் பற்றிய ஒரு அந்த க்ளோஷர் என்ற விடயத்திற்கு ஒரு நல்ல செயற்பாடாக இருக்கும். அடுத்ததாக இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பல்வேறு தரப்பில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு மிகவும் இக்கட்டான நிலையை தோற்றுவிக்கும். அதனால் தான் இந்த காணாமல் போனவர்கள் பற்றிய விசாரணை குழு ஒன்று வரும் பொழுது தமிழ் அரசியல்வாதிகளிடையே இருந்து மிகவும் அழுத்தங்கள் வராமல் இருப்பதற்கும் இது ஒரு காரணமாக இருக்கலாம் என்று நான் கருதுகிறேன். ஆகவே இது இரண்டு பக்கமும் வெட்டக்கூடிய ஒரு வாளாகத்தான் நாங்கள் கருத வேண்டும். அது அரசாங்கமும் அதை உணர்ந்திருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன்.
ஏற்கனவே வந்து மகாநாம திலகரட்ன என்ற ஒரு ஆணைக்குழு, அதற்கு பிறகும் பல வகையான ஆணைக்குழுக்கள் விசாரணைகள் எல்லாம் கூட இந்த விஷயங்கள் தொடர்பாக நடந்திருக்கின்றது. ஆனால் எந்தவித முன்னேற்றமும் இதுவரையில் ஏற்பட்டதாக தெரியவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஒரு ஆணைக்குழு வருவது என்பது ஏதாவது ஒன்று சாதகமாக நடக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துமா?
கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்த்துத்தான் இதற்கு பாரம்பரிய சொல்ல முடியும். கடந்த காலத்தில் நடந்த விடயங்களை பார்க்கும் பொழுது ஆணைக்குழுக்கள் எதிர்பார்ப்புகளை உருவாக்கி இருக்கிறது, ஓரளவுக்கு விடயங்களை ஆவணப்படுத்தி இருக்கிறது. இந்த ஆவணங்கள் வழிபட்டனவா இல்லை என்பது வேற விடயம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஓரளவுக்காவது புதிய விடயங்கள் வெளிவரலாம், அதில் இருக்கும் விடயங்கள் சாட்சியங்கள் மூலமா ஆவணப்படுத்தப்படலாம். ஆகவே அவைகள் உடனடியாக எந்த முடிவும் வராவிட்டாலும் நீண்ட காலத்திலே அவைகள் ஓரளவுக்காவது பயனுள்ளவையாக அமையும் என்று நான் நினைக்கிறேன். உடனடியாக எந்த விதமான தீர்வையும் தரப்போகின்றனவா, உடனடியாக எந்த விதமான ஆறுதலையும் தரப்போகின்றனவா என்பது கடந்த கால அனுபவங்களை வைத்து பார்க்கும் பொழுது கேள்விக்குறியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
இலங்கை அரசியல் விமர்சகர் டாக்டர் யு வி தங்கராஜா. அடுத்து நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு.
ஆகஸ்ட் 18 தேதி முதல் ஞாயிறு தோறும் பர்மிய தமிழர்களின் வாழ்வையும் வரலாற்றையும் கூறும் புதிய தொடர் தங்க மண்ணில் தங்கிய தமிழர்கள்.
1824 வந்தாச்சு அப்படிங்கிற சரித்திரம் நிரூபிக்கப்பட்ட ஒரு வருஷம்.
பர்மாவில் விவசாயத்துக்கு முதுகெலும்பு வந்து தமிழ்நாடு.
இந்திய சுதந்திர போராட்டத்திற்கும் பர்மாவுக்கும் உள்ள தொடர்பு.
நேதாஜி இந்த வழியில் வந்து குதிரையில் போவார். நேதாஜி அங்கே ஒரு வீடு இருந்தது.
அவர்களின் கலாச்சாரம், மாறிவரும் இன அடையாளம்.
குழந்தைகள் மட்டும் இல்லை, மருமகளும் படிச்சிருக்காங்கன்னு சந்தோஷப்படுறாங்க. ஆனால் யாருமே வேலையில் இல்லை, எல்லாம் வீட்டில் தான்.
உடல் வந்து கருப்பாக இருக்கு, தமிழனா இருக்கிறதுக்காக என்ன தமிழெல்லாம் சொல்லும். அதாவது நான் பர்மா நாட்டில் பிறந்த பர்மா மக்கள் தான்.
அரசியல் மாற்றங்களால் பர்மிய தமிழர்களுக்கு ஏற்பட்ட இழப்புகள், தமிழ் மொழியை கலாச்சாரத்தை காக்க எடுக்கப்படும் நடவடிக்கைகள் என பல்வேறு விடயங்கள் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில். தயாரித்து வழங்குபவர் சுவாமிநாதன்.
இந்தியாவின் வடகிழக்கு மாநிலமான மணிப்பூருக்கும் மியான்மாருக்கும் இடையேயான எல்லையில் முள் வேலிகளை அமைக்கும் பணியில் இந்திய தரப்பு ஈடுபட்டுள்ளனர். அந்த பணியில் பெருமளவு முடிந்த நிலையில் எல்லைப்புறத்தில் இருக்கும் மோரே நகரில் வசிக்கும் தமிழர்கள் கலக்கத்தில் உள்ளதாக செய்திகள் கூறுகின்றன. எல்லைகள் குறிக்கப்பட்டு அந்த பகுதியிலும் வேலிகள் அமைக்கப்படும் பொழுது மோரே நகரின் சில பகுதிகள் மியான்மர் நாட்டுக்குள் சென்றுவிடும் என்று அவர்கள் கருதுகின்றார்கள். இப்பிரச்சினை மணிப்பூர் மாநில சட்டசபையிலும் எழுப்பப்பட்டுள்ளது. அங்குள்ள தமிழ் மக்களிடையே எழுந்துள்ள கவலைகள் குறித்து மணிப்பூர் தமிழ்ச் சங்கத்தின் தலைவர் சேகர் அவர்களிடம் கேட்டேன்.
நாங்கள் இங்கே வந்து தமிழ் ஆளுங்க வந்து பரம்பரையாக இங்கே இருந்து வரோம். இந்த மியான்மர் போர்டரில் மோரேன்ற ஊரில் இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறது இந்தியாவில் இருக்கோம். இப்பொழுது அங்கே வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து போர்டர் ஃபென்சிங் போட்டுட்டு வராங்க. அந்த ஃபென்சிங் போட்டுட்டு வர்ற இடத்துல வந்து இப்போ மியான்மர் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ் இருக்கிற பகுதியில் வந்து இது எங்களுடைய பகுதி, அதனால் நீங்கள் ஃபென்சிங்கை வந்து இந்த இடத்த விட்டு கொடுத்து நீங்கள் ஃபென்சிங் போடணும்னு சொல்லி மியான்மர் கவர்மெண்ட் அவங்க அதை வந்து இதை ரொம்ப வலியுறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு காலத்தில் வந்து பர்மா கவர்மெண்ட்ல போயிருச்சுன்னா இங்கே இருக்கிற நாங்கள் தமிழ் குடும்பம் தமிழ் ஆளுங்க இதில் ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அங்கே நம்மளுடைய அம்மனுடைய கோயில் இருக்குது. அந்த அம்மன் கோயிலுடைய ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி முனீஸ்வரர் ஆலயம் சொல்லி ஒரு பெரிய ஆலயம் கட்டி வச்சிருக்கிறோம். இப்பொழுது அந்த ஃபென்சிங்கை போட்டு அப்படி எதுவும் ஆச்சுன்னா எங்களால் நாங்கள் வாழவும் முடியாது.
ஆனால் இது வந்து இரு நாட்டு அரசாங்கங்களிடையே ஒரு உறுதியான ஒரு உடன்பாடு ஏற்படலையே, அப்போ நீங்கள் கவலைப்படணும் அல்லது நீங்கள் வந்து அச்சப்படணுங்கிற அந்த கேள்வி இருக்குது தானே?
நாங்கள் அச்சப்படுறதுக்கு வந்து நாங்கள் தமிழாளுங்க வந்து இப்போ ஏறத்தாலும் நாங்கள் 3500 பேர்லேருந்து 4000 பேர் இருக்கிறோம் இங்கே. மேலும் வந்து நான் எங்களுடைய 3 ஸ்கூல்கள் இருக்குது, பிள்ளைங்க எல்லாம் இங்கே படிச்சு கொண்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எப்படியும் ஒரு இந்த மாதிரி அந்த ஃபென்சிங் வந்து பெருமாவூரில் போயிருச்சுன்னா இந்த பிள்ளைங்கள் படிப்பும் வீணாயிரும். இந்த மோரே நகரத்தில் வந்து நாங்கள் மட்டும் கிடையாது, இந்த மோரே சொல்ல போனால் இப்போ வந்து சின்ன நம்ம மினி இந்தியான்னு சொல்லலாம். இது எங்களுக்கு ஒண்டியும் பாதிக்கலை, எல்லாருக்குமே பாதிக்கும். பள்ளிக்கூடம் வந்து அப்படி ஒரு வகையில் நாங்கள் பெருமாவுக்கு போயிருச்சுன்னா இந்த படிக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கைகளும் வீணாயிரும். அதுதான் எங்களுக்கு மிக மிக பெரிய கவலையாக இருக்குது சார். இப்போ
இது குறித்து ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டியது வந்து இந்திய அரசாங்கம். இப்போ இந்திய அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன? இந்த பிரச்சனையை வந்து மணிப்பூர் மாநில சட்டசபையிலேயோ இல்லை மாநில முதலமைச்சரால் டெல்லிக்கோ சொல்லப்பட்டிருக்கா? அதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க?
நாங்கள் எங்களுடைய தமிழ் சங்கத்தின் சார்பாக நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இதோடைய இந்த எங்களுடைய வருத்தங்களை நாங்கள் தெரிவிச்சிருக்கிறோம். அதே போல் எங்களுடைய மணிப்பூர் மாநிலத்துடைய முதல்வர் அவர்களுக்கும் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். கடிதம் மூலமாகவும் நாங்கள் நேராக சென்று அவரை சந்தித்திருக்கிறோம். அவர் கண்டிப்பாக உறுதியளித்திருந்திருக்கிறார், இதை எப்படியும் நான் போக விட மாட்டேன், நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று. அதன் பிறகு இப்பொழுது தற்சமயம் அசாமிலே இந்த கொஸ்டின் எடுக்கப்பட்டது. எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் அவர் முதலமைச்சரிடம் கேள்வி கேட்டார்கள், நமது மோரையில் இருக்கும் தமிழர்களுடைய கோயிலும் அந்த ஏரியாவில் உள்ள எதுவும் பெருமாக்குள் போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்ட கேள்விக்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்றால், கண்டிப்பாக அந்த தமிழர்களுக்கும் தமிழ் கோயிலுக்கும் எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது, அது நான் என்னால் முடிந்தவரை அதை நான் காப்பாற்றுவேன், நான் மணிப்பூர் மாநிலத்தில் இருந்து ஒரு துள்ளி அளவு இடங்களை போகவிட மாட்டேன் என்று அவர் உறுதிமொழி அளித்திருக்கிறார்.
இப்போ பர்மா தரப்பில் அவங்க என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க, என்ன வகையான அழுத்தத்தை வந்து அவங்க இந்திய அரசாங்கத்து மேலே கொடுத்துட்டு வராங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
நாங்கள் கேள்விப்பட்டது வந்து இந்திய அரசாங்கமும் பர்மா அரசாங்கமும் இதை பற்றி நல்லா இப்பொழுது நல்ல ஆலோசனை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இந்திய அரசாங்கமும் பர்மா அரசாங்கமும் இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது இந்திய அரசாங்கம் அந்த இடத்தை நீங்கள் எதுவும் எடுக்க வேண்டாம், அதற்கு பதிலாக உங்களுக்கு வேற எதுவும் இடம் தேவைப்பட்டால் நான் இந்தியா எல்லையில் தருகிறேன் என்று இந்திய அரசாங்கம் சொல்லியிருப்பதாக நாங்கள் கேள்வி.
மணிப்பூர் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சேகர். எகிப்தில் நடைபெற்ற வன்முறைகள் குறித்து செய்தி அறிக்கையில் கேட்டோம். இது குறித்த விரிவான தகவல்களுடன் சுவாமிநாதன்.
எகிப்தில் நேற்று நடைபெற்ற வன்முறைகளுக்கு பிறகு அங்கே ஒரு பதட்டமான சூழல் நிலவுகிறது. கெய்ரோவில் இருக்கும் ஒரு அரச அலுவலகத்தில் புகுந்த முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள் அந்த அலுவலகத்தை தீ வைத்து கொளுத்தியதாக எகிப்திய அரச ஊடகம் தெரிவிக்கிறது. அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்துவதற்காக முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு அமைத்திருந்த ஆர்ப்பாட்ட முகாம்களை பாதுகாப்பு படையினர் நேற்று கலைத்தனர். அதில் நூற்றுக்கணக்கானோர் கொல்லப்பட்ட நிலையில் இன்று இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. முகமது மூர்சியை இராணுவம் ஜனாதிபதி பதவியிலிருந்து நீக்கியதை கண்டித்து முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பின் உறுப்பினர்கள் அங்கே தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். புதன்கிழமையன்று மட்டும் 525 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றனர் என்று எகிப்தின் அரசு கூறுகிறது. அதே நேரம் மோர்சியின் ஆதரவாளர்களோ 2000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்ட உடல்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வ கணக்கெடுப்பில் சேர்க்கப்பட்டதாக அந்த அமைப்பு கூறுகிறது. வெள்ளை துணியால் சுற்றப்பட்ட 140 சடலங்களை இமான் மசூதியில் தான் பார்த்ததாக பிபிசி நிருபர் ஒருவர் கூறியிருக்கின்றார். இந்த மசூதி போராட்டக்காரர்களின் முக்கிய முகாமான ரபா அல் அதாவியா சதுக்கத்தின் அருகே இருக்கிறது. தொழுகை நடந்த பிறகு முறைப்படி சவ அடக்கம் நடைபெற்றது. மோர்சியை ஆதரிக்கும் முஸ்லீம் சகோதரத்துவ அமைப்பு வியாழக்கிழமை 2வது நாளாக கெய்ரோவில் எதிர்ப்பு ஊர்வலங்களை நடத்த திட்டமிட்டிருக்கிறது. எகிப்திய பாதுகாப்பு படையினர் நேற்று நடந்து கொண்ட விதத்தை அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் கடுமையாக கண்டித்திருக்கின்றன. துருக்கிய பிரதமர் ரஜிப் தயாப் எர்டோகன் இது பார தூரமான படுகொலை என்று
வர்ணித்திருக்கின்றார். Güvenlik Konseyi'nin süratle toplanması gerekmektedir.
Efendim filanca buna evet. ஜனநாயகத்திற்காக வாக்களித்தவர்கள் அந்த வாக்கின் அடிப்படையில் ஆட்சி நடக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அப்படி விரும்புவார்கள். எகிப்தில் படுகொலை செய்யப்பட்டதை நாம் உலக தொலைக்காட்சிகளில் பார்த்தோம். டேங்குகளையும் துப்பாக்கிதாரிகளையும் வைத்து 300 மேற்பட்டோர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றனர். ஆரம்பம் முதலேயே அங்கு நடப்பது இராணுவ ஆட்சி கவிழ்ப்பு என்று நாம் கூறி வந்தோம். ஆனால் மேற்கத்திய நாடுகளோ இராணுவ புரட்சி என்று அதை கூறவில்லை. இந்த விடயத்தில் மேற்கத்திய நாடுகள் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் உலகெங்கும் ஜனநாயகம் கேள்விக்குரியதாகிவிடும் என்றார் துருக்கிய பிரதமர். எகிப்தில் ஜூலை 3 இராணுவம் மோர்சியை பதவியிலிருந்து நீக்கியது. அதன் பிறகு நாட்டில் அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டது. மீண்டும் மோர்சியை ஜனாதிபதியாக நியமிக்க வேண்டும் என்று அவரது ஆதரவாளர்கள் கூறி வருகின்றனர். அதே நேரம் மோர்சியின் ஆதரவாளர்கள் நேற்று இரவு நடத்திய பதில் தாக்குதல்களில் அரச கட்டிடங்கள், காவல் நிலையங்கள் மற்றும் சிறுபான்மை காப்டிக் கிறிஸ்துவர்களின் தேவாலயங்கள் தாக்கப்பட்டன. பாதுகாப்பை உறுதி செய்ய அதிகாரிகள் கடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாகிவிட்டது என்று எகிப்தின் தற்காலிக பிரதமரான ஹசீம் பெப்லவி கூறியிருக்கின்றார். நேற்று ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பாகவும் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார். எகிப்தில் ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் அதிபரான மோர்சிக்கு எதிராக கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தடுப்பு காவலில் தற்போது உள்ள அவரின் காவல் வியாழக்கிழமை அன்று மேலும் 30 நாட்களுக்கு நீடிக்கப்பட்டிருக்கிறது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் சுவாமிநாதன். அடுத்ததாக அறிவியல் செய்தி ஒன்று. இப்பொழுது பெருமளவில் பயன்பாட்டில் இருக்கும் நவீன தொலைபேசிகளை கொண்டே கண் பரிசோதனைகளை செய்யக்கூடிய சாத்தியங்கள் விரைவில் ஏற்படக்கூடும் என்று லண்டனில் நடைபெற்ற ஒரு ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து பிபிசியின் உடல் நலம் மற்றும் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கேலகரின் செய்திக்குறிப்பு தமிழில் தருகின்றார் சாதாத்.
மூதாட்டி மிரியம் வைத்தாராவின் பார்வையில் உலகம் மங்கிக் கொண்டே வருகிறது. காரணம், அவர் கண்ணில் புரையோடி போய் கிட்டத்தட்ட பார்வையிழந்த நிலைக்கு அவர் சென்று விட்டார். கென்யாவிலே ஏழ்மையான ஒதுக்குப்புறமான ஒரு பகுதியில் வாழும் வைத்தாரா ஒரு கண் மருத்துவரை சென்று பார்ப்பதென்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல. இந்த பிரச்சனை இவருக்கு மட்டும்தான் என்றில்லை, உலக அளவில் 28 கோடி பேருக்கும் அதிகமானவர்கள் கண் பார்வை பாதிக்கப்பட்டோ இழந்தோ இருக்கிறார்கள் என உலக சுகாதார நிறுவனம் கூறுகிறது. பெரும்பாலான கண் கோளாறு எளிதில் குணப்படுத்தக்கூடிய பிரச்சனைதான். பொருத்தமான கண்ணாடியை அணிவதாலோ புரை நீக்க அறுவை சிகிச்சை மூலமாகவோ அவற்றை குணப்படுத்திவிட முடியும். ஏழை நாடுகளில் கூட பெருநகரங்களிலும் ஊர்களிலும் கண் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஏழை மக்களும் கிராமவாசிகளும் கண் மருத்துவர்களை சென்று பார்ப்பதில்லை. உலகில் கண் பார்வை பாதிப்புள்ளவர்களில் 90% பேர் ஏழை நாடுகளில்தான் இருக்கிறார்களாம். வட இந்தியா, ஆப்பிரிக்கா போன்ற இடங்களில் கண் மருத்துவர்கள், கண் பார்வை திறன் பரிசோதகர்கள் போன்றவர்களால் கொஞ்சம் பேருக்குத்தான் சேவை வழங்க முடிகிறதாம். இந்த சூழ்நிலையில்தான் பார்வைத்திறன் பரிசோதனையை பலருக்கும் கொண்டு சேர்க்கும் விதமான கைத்தொலைபேசி அப்ளிகேஷன் ஒன்றை லண்டன் ஸ்கூல் ஆஃப் ஹைஜீன் அண்ட் ட்ராபிக்கல் மெடிசனை சேர்ந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். போர்ட்டபிள் ஐ எக்ஸாமினேஷன் கிட், சுருக்கமாக பீக் என்று சொல்லப்படுகின்ற அப்ளிகேஷன் ஒன்றை இவர்கள் உருவாக்கியிருக்கின்றனர். நவீன கைத்தொலைபேசிகளில் இருக்கும் கேமராக்களையும் ஃப்ளாஷ்களையும் பயன்படுத்தி இந்த அப்ளிகேஷன் கண்ணின் விழித்திரையை ஸ்கேன் செய்கிறது. தவிர ஒருவருடைய பார்வை திறனை அளக்க உதவும் விதமான சிறிதாகிக் கொண்டே போகும் எழுத்துக்களும் இந்த அப்ளிகேஷனில் உண்டு. இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தி ஒருவரது விழித்திரையையும் பார்வை திறனையும் சோதிக்கும் போது அந்த விவரங்கள் கைத்தொலைபேசியில் பதியப்படுகின்றன. அந்த விவரங்களை பின்னர் ஒரு மருத்துவருக்கு மின்னஞ்சல் செய்ய முடியும். பீக் அப்ளிகேஷனை கொண்டு கென்யாவில் பலருடைய கண்களை படம் எடுத்து அந்த படங்கள் லண்டனில் இருக்கின்ற மூர்ஃபீல்ட் கண் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. மிக அதிக விலை கொண்ட கண் பரிசோதனை கருவிகளின் படங்களையும் இந்த படங்களையும் நிபுணர்கள் ஒப்பிட்டபோது கைத்தொலைபேசி எடுத்த படங்களை கொண்டும் சில கண் கோளாறுகளை ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும் என்று தெரிந்தது. இந்த ஆய்வு இன்னும் முழுமையடையவில்லை என்றாலும் கைத்தொலைபேசி எடுத்த படங்களை வைத்து 1000க்கும் அதிகமானோருக்கு ஏதோ ஒரு வகையில் சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலேதான் மூதாட்டி மிரியம் வைத்தாராவுக்கும் தற்போது கண் புரை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அவரால் தெளிவாக பார்க்க முடிகிறது. பார்வைத்திறன் பரிசோதனை கைத்தொலைபேசியில் வருவதென்பது சாத்தியமா, அப்படியான தொழில்நுட்பங்களால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது போன்ற விஷயங்களை புதுச்சேரி அரவிந்த் கண் மருத்துவமனையின் தலைமை மருத்துவ அதிகாரியும் கண் அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் ரங்கராஜ் வெங்கடேஷை தொடர்பு கொண்டு கேட்டேன்.
இப்போ வந்து இந்த மொபைல் டெக்னாலஜியோட வளர்ச்சி வந்து நம்ம எதிர்பார்க்காததை தாண்டி போயிட்டு இருக்கு. அதுவும் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது வந்ததுக்கப்புறம் நிறைய விதமாக நம்ம மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுவோம். நம்ம ஃபோன் பேசுகிறதுக்கு மட்டும் இல்லாமல் இப்போது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, படங்கள் பார்க்குறதுக்கு, இந்த மாதிரி ஒரு நிறைய விதங்களில் வந்து மொபைல் ஃபோன் யூஸ் ஆகிட்டுருக்கு. அதை வந்து ஐகேர்லேயும் வந்து சிறப்பாக பயன்படுத்தலான்னு நிறைய பேர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதில் சில பேர் வந்து சில விதங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கண்ணாடி எப்படி பவர் டெஸ்ட் பண்ணலாம் மொபைல் ஃபோனை வச்சு, அதுலேருந்து ரிஃப்ராக்டர் எரர் எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை கண்ணு நரம்புகளை எப்படி டெஸ்ட் பண்ண முடியும், மெயினாக வந்து ரெட்டினால ஏற்படுற டயபெட்டிக் ரெட்டினோபதி, சக்கரை வியாதினால ஏற்படுற கோளாறுகள், கண்ணில் வர்ற நீரழுத்த நோய் குளுக்கோமா அப்படிங்கிற வியாதி எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கெல்லாம் வந்து கண்ணு நரம்புகளை படம் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி டெக்னாலஜி மொபைல் ஃபோனில் வந்துச்சுன்னா உண்மையிலே டெவலப்பிங் வேர்ல்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் எக்யூப்மெண்ட்ஸ் ஃபண்டஸ் கேமரான்னு சொல்லுவோம், அந்த நரம்புகளை படம் எடுக்கிற கேமரா கிட்டத்தட்ட வந்து $50,000-$60,000 அளவுக்கு செலவாகும். ரெண்டாவது, அது வந்து ஒன்லி பெரிய கண் மருத்துவமனைகள் தான் இருக்கும். அதை வந்து நம்ம கிராமப்புறங்களில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அந்த டெக்னாலஜியை மூவ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அது வண்டியில் எடுத்துகிட்டு போகணும், ஏசி இருக்கணும், சில நேரம் அந்த எக்யூப்மெண்ட் நம்ம கொண்டு போகிற வெஹிக்கிளோடைய மூமெண்ட்டில் கூட அது அஃபெக்ட் ஆகலாம். அதனால் இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகாமல் தான் ரூரல் ஸ்க்ரீனிங் பண்ணுறோம், ஐ கேம்ஸ் எல்லாம் பண்ணுறோம். ஸோ இந்த டெக்னாலஜி இப்போ மொபைல் ஃபோனில் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக அதோட பலன் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி டெவலப்பிங் வேர்ல்டு, இந்தியா மாதிரி இருக்கிற நாடுகள், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா, இங்கெல்லாம் வந்து ரொம்ப பாவர்ட்டி இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி டெக்னாலஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்
என்றார் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ரங்கராஜ் வெங்கடேஷ்.
பிபிசியின் அறிவியல் செய்தியாளர் ஜேம்ஸ் கேலகரின் செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சாதாத். ஸ்மார்ட் போனை பயன்படுத்தும் நேயர்கள் இதுகுறித்து உங்களது கருத்துக்களை பிபிசி தமிழ் .com அல்லது ஃபேஸ்புக், ட்விட்டர் மூலம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் என்கின்ற தகவலுடன் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.